இலங்கை அரசு முக்கியமாக ஜேஆர் அப்போதிருந்த அந்த பனிப்போர் நடத்திட்டு, அதாவது கோல்டு வார், அமெரிக்காவும் பிரிட்டனும் ஓரளவு ஆதரவு காட்டும் என்கிற நம்பிக்கையில அவர்களை உதவிக்கு நாடினார். இந்த தமிழ் தீவிரவாதத்தை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு 1983 பிறகு பெருமளவில் பெருகிச்சு. ஜாஃப்னா நகர்ல வந்து முக்கியமாக கட்டுப்பாட்டை இழந்து பல இயக்கங்கள், அதுவும் முக்கியமான செலோ எல்டிடி மற்றும் இபிஆர்ல வளர்ந்தன. அதனால் என்ன செய்வது அப்படின்னு அவருக்கு இந்த மாதிரி மறைமுக உதவி பண்ணினாங்க. முக்கியமாக பிரிட்டன்ல இருந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தா கினி மீனி சர்வீஸ் சொல்லுவாங்க, அவங்க வந்து பழைய எஸ்ஐஎஸ் ஆட்கள், அதாவது ஸ்பெஷல் போர்சஸ் சொல்லுவாங்க, அந்த ஆட்கள் இலங்கை ராணுவத்துக்கு அதே மாதிரி ஸ்பெஷல் போர்சஸ் பயிற்சி அளித்தார்கள்.
அந்த நேரத்துல பிரிட்டன் போன்ற நாடுகளிடமிருந்து இலங்கை ராணுவத்திற்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது?
முக்கியமாக தற்காப்பு முயற்சிகள், தீவிரவாத இயக்கங்களை எதிர்த்து, அதை தவிர அஃபென்சிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க ராணுவ பாஷையில, அதாவது அவர்களை எப்படி தாக்குவது மறைமுகமாக. தீவிரவாத இயக்கங்களை எதிர்த்து பல விதமாக போராடலாம். ஒன்று நம்ம கன்வென்ஷனல் ராணுவம் வழக்கம் போல போராடுவது, மற்றது மறைமுகமாக எப்படி தாக்குவது, அதாவது அவர்களை ஊடுருவி எவ்வாறு தாக்குதல், இந்த மாதிரி பயிற்சிகள் தான். தவிர முக்கியமான ஒரு காரியாலயங்கள், அரசியல் காரியாலயங்கள், அரசியல் கேந்திரங்கள், அதாவது ரயில்வே ஜங்ஷன், போன் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி இடங்கள்ல எப்படி பாதுகாப்பு எந்த மாதிரி கொடுக்க வேண்டும், இம்மாதிரி பயிற்சி கிடையாது அப்போ இலங்கை ராணுவத்துக்கு. அதனால் அந்த படையை அமைச்சாங்க. என்னுடைய நினைவு சரியா இருந்தாக்க அப்பதான் இந்த எஸ்டிஎஃப்னு இலங்கையில தோற்றுவிக்கப்பட்டது. இவர்களோடு போராடவே ஒரு போலீஸ் அங்கம்
ஒன்று சொல்லுவாங்க,
ஆமா அதிரடிப்படை, அதை வந்து அப்பதான் உருவாச்சு. அந்த 80களில், 87க்கு முன்னாலேயே உருவாச்சது. இதெல்லாம் அவங்க பங்கு இருந்தது, இந்த மாதிரி அதிரடி படைகளை தயார் பண்ணுவது. இப்ப இலங்கை ராணுவத்திலும் இந்த சென்ற போர்ல பாத்தீங்கன்னா, அதாவது 2009 முடிந்த போர்ல ராணுவ அதிரடி படைகள் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகித்தன. இப்ப அது பெருமளவில் உபயோகிக்கப்பட்டன.
அந்த நேரம் இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கை தமிழ் போராட்ட குழுக்களுக்கும் தமிழகத்தில் கடுமையான ஆதரவு இருந்தது. பிரதமர் இந்திரா காந்தி கூட பச்சை கொடி காட்டிதான் இருந்தார். அப்படியான சூழ்நிலையில் இந்தியா இந்த பிரிட்டன் போன்ற நாடுகளின் இவ்வாறான ராணுவ உதவியை எப்படி பார்த்தது?
அப்ப வந்து எல்லாருக்கும் தெரியும், ஊடகங்கள்ல இந்தியாவிலேயே வந்துச்சு, பொதுவாக பொதுமக்களுக்கு தெரியும் இது மாதிரி அவர் அதை ஒரு சூழ்ச்சி, இந்தியாவுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சி அப்படின்னு நினைச்சாங்க. ஏனெனில் அப்போ வந்து இந்தியா சோவியத் யூனியனுடைய ஒரு தோழமை நாடாக கருதப்பட்டது. அமெரிக்காவில், அமெரிக்கா இலங்கையில முக்கியமாக காலூன்ற இடம் தேடிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில. அதனால இதுக்கு ஒரு கோல்டு வார் சூழ்நிலையும் இருந்துச்சு. அப்போ இதை நீங்க வந்து தனியா இந்தியா இலங்கை உறவுகளை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்தியாவுக்கு உள்ள அண்டை நாடுகளுடன் உள்ள உறவையும் பார்க்கணும், மற்ற நாடுகளுடன். அதுவும் முக்கியமாக பாகிஸ்தான் நஜிபுல்லாவுக்கு மிகவும் நெருக்கமான நாடாக இருந்தது, அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு. அங்க நஜிபுல்லா வந்த பிறகு பாகிஸ்தான் அதற்கு எதிராக போர்க்கொடி தொடங்கியிருந்தது. அந்த சூழ்நிலையில பார்க்கணும் நீங்க கோல்டு வார் சூழ்நிலையில.
தற்பொழுது வெளியாக இருக்கின்ற இந்த ஆவணங்களின்படி, அப்பொழுது பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பிரிட்டிஷ் பிரதமர் மார்கரெட் தச்சர் அவர்களை அணுகி, இந்த பிரச்சனையில் நீங்கள் பிரிட்டன் பயிற்சி கொடுக்கும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று கோரியிருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படியான இந்தியாவினுடைய இந்த நேரடியான நடவடிக்கையின் மூலம் களத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டது? அதுக்கு பிறகு
மார்கரெட் தச்சர் காலத்துல இந்தியாவிலிருந்து இயங்கிய சீக்கிய தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆதரவு பிரிட்டன்ல கொடுத்தாங்க. இந்தியா 1988 கூட சர் ஜெஃப்ரி ஹாவ் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டது, அவர் தான் ஃபாரின் செக்ரட்டரி யூகேல, நீங்கள் வந்து இந்த தீவிரவாத சீக்கிய தீவிரவாத இயக்கங்களை கட்டுப்படுத்தணும், அவங்க வந்து எங்கள் பொறுப்பு அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இது பிரிட்டன். அதனால மார்கரெட் தச்சர் மீது இந்திரா காந்தி கட்டாயம் எழுதியிருப்பார், பேசியும் இருப்பார். ஆனா அப்போ வந்து பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த சூழ்நிலை, மற்றும் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவும் ஏற்பட்ட நெருக்கமான உறவு, மற்றும் இலங்கை இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் அவர்களுக்கும் பிரிட்டனில் உள்ள சர்வீஸுக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்துச்சு. இலங்கையில எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டனுக்கு ஒரு ஓரளவு அதிகமான ஒரு இது இருக்கும், ஈடுபாடு. அது சரித்திர ரீதியாக வந்ததா, மற்றபடி பழைய காலனி ஆதிக்கத்தின் ஒரு தாக்கமா அப்படின்னு தெரியல எனக்கு. அது வந்து எப்போதுமே ஒரு இந்தியாவின் மீது அழுத்தம் யாராவது கொடுக்கணும்னா இலங்கை ஒரு கருவியாக உபயோகிக்கப்பட்டது. இப்ப கூட சொல்றாங்க சைனா அந்த மாதிரி செய்யுது, பாகிஸ்தான் செய்யுது அப்படின்னு.
இலங்கை, பிரிட்டன் போன்ற மேற்குலக நாடுகளிடமிருந்து இவ்வாறான இராணுவ உதவி அல்லது இராணுவ பயிற்சிகளை பெற தொடங்கியதன் பிறகுதான் இந்தியா இலங்கை போராளிகளுக்கு, இலங்கை தமிழ் போராளிகளுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்க தொடங்கியது இந்தியாவில் என்று சொல்லலாமா?
அப்படி இல்லை. அதை தவிர முக்கியமான காரணம், தமிழ்நாட்டில் பெருமளவில் இலங்கை தமிழர்களுக்கு இருந்த ஒரு அனுதாப அலை, அதன் அரசியல் தாக்கம் மற்றும் இலங்கை அரசு பேச்சுவார்த்தைகளில் ஊக்கம் காட்டாதால் அவர்கள் மீது ஒரு அழுத்தம் ஏற்படுத்தவும் அதை கருவியாக உபயோகித்தாங்க. இந்திரா காந்தி அப்போதே தெளிவா இருந்தாங்க, இது தனி தமிழ் ஈழத்துக்கு ஆதரவு கிடையாது, ஆனால் தமிழர்கள் முழு உரிமை பெற ஆதரவு உண்டு அப்படிங்கிற நிலைப்பாட்டு தான் அன்னைக்கு வச்சாங்க. அதுவும் இப்போதும் அதே நிலைப்பாடு தான் இருக்குது. அதனால் அந்த நிலைப்பாட்டுக்கு இலங்கையை இணங்க வைக்க ஒரு அழுத்தத்துக்காக இது மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடைய தாக்கத்தினால் நான் சொல்ல முடியாது, ஏனெனில் அது வேறு ஒரு மட்டத்தில், அதாவது சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த, மேற்கத்திய நாடுகளுக்கும் நடந்த பனிப்போர்ல ஒரு அங்கமாக இந்தியா கருதப்பட்டதால் அதுலதான் தாக்கம் அது. அவர்கள் இங்கே அணுகி இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம் இலங்கையை அணுகி அப்படின்னு, அதனால் இலங்கை நெருக்கமாக கூடாது மேற்கத்திய நாடுகளுக்கு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு இந்திரா காந்தி அவர்களுக்கு, அதனால் அப்படி செஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம பிற்காலத்திலிருந்து பார்க்கிறோம், அப்போ தெரியல எங்களுக்கு.